இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி அப்பா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவரே, நான் கத்தர், நான் மாறாதவர் என்று சொன்னவரே, உங்களுடைய மகிமையுள்ள நாமத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே, ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறேன். நீ வார்த்தையில உண்மையுள்ள தெய்வம் ஐயா, எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தடிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஏழு பொன் குத்துளக்களின் மத்தியில உலாவுகிற கத்தர் நீரையா, சபை நடுவில் உலாவுகிற தெய்வம் நீரையா, நாங்கள் உண்மை காணாவிட்டாலும் நீர் எங்களை காண்கிற தேவனப்பா. எங்கள் வெளியான தோற்றத்தை மாத்திரமல்ல, எங்கள் உள்ளான இருதயங்களை, எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாவற்றை ஆராய்ந்தறிந்திருக்கிற கர்த்தாவே, உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவதாக, உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியிலே செய்யப்படுவதாக, உம்முடைய ஆவியினால் எங்களை ஆண்டு கொள்ளுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருடைய சிந்தனைகளையும் கர்த்தாவே உம்முடைய ஆவியினாலே நீர் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடு. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இருந்து கொண்டும் தேவையில்லாதவைகளை சிந்திக்காதபடி ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே கருத்தாய் கவனமாய் கேட்கத்தக்கதாய் தேவரீர் உம்முடைய ஆவியினால் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். பருப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தாவுகார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப டிசம்பர் மாசத்துக்குள்ள வந்துட்டோம், எண்ட் ஆஃப் இயர். 2016 ஆண்டின் கடைசி பாகத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இப்பொழுது புது வருஷ ஆராதனை நடத்தி முடிந்தது போல தோன்றுது, ஆனால் ஒரு வருஷம் முடிந்து போகுது. பாருங்க, வேகமாக நாட்கள் கடந்து போகிறது, சீக்கிரமாக நாட்கள் கரைந்து போகிறது, வருஷங்கள் போகிறது. வருஷம் போனால் பரவாயில்ல, வயசும் போகுது. என்ன செய்யறது? யார் அதை தடுத்து நிறுத்த முடியும்? எனக்கு அறிவிப்பார்களே, இது வெளிச்சத்தின் ஆண்டு, வேத வசனத்தின் வெளிச்சத்தின் ஆண்டு. எந்த அளவுக்கு வேத வசன வெளிச்சம் நமக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நாம் தேவனை நெருங்க முடியும். எந்த அளவுக்கு வேத வசன வெளிச்சம் நமக்குள்ள இருக்குதோ அந்த அளவுக்கு தான் தேவனை நாம் அறிய முடியும். எந்த அளவுக்கு வேத வசன வெளிச்சம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்மையும் நாம் அறிய முடியும். ஆகவே இந்த உலகத்தில் பலவிதமான வெளிச்சங்கள் இருந்தாலும் அவைகள் மங்கும், மறையும், குன்றும், குறையும். ஆனால் தேவனுடைய வசனத்தின் வெளிச்சமோ ஒருபோதும் மாறாது, மறையாது, குன்றாது, குறையாது. அந்த வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள் இடறி போக மாட்டார்கள். ஆகவே தேவனுடைய வசனத்துக்கு கருத்தாய் கவனமாய் நாம் செவி கொடுப்போம். கர்த்தருடைய சித்தம் இந்த நாளிலே நம்முடைய மத்தியிலே நிறைவேறட்டும். நாம் வாசிப்போம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். கம் வித் மீ பிளீஸ், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போமே.
மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா
இருங்கள். சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள் சொல்லப்பட, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிறார். விருத்த சேதனம் உள்ளவர்கள் அது தங்களுடைய வாழ்வின் மேன்மை என்று கருதினார்கள், பெருமை பாராட்டினார்கள். அப்படிப்பட்டவர்களை, அப்படி மேன்மை பாராட்டின சுண்ணத்துக்காரர்களை, விருத்த சேதனப்படின யூதர்களை பவுல் எச்சரிக்கிறார் என்பதை நாம் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம்.
மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை,
சாரி, இப்ப நாம் எல்லாரும் அறிந்தபடி இப்ப நமக்கு விருத்த சேதனம் இல்லை, விருத்த சேதனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் ஃபினிஷ் ஆன் தி கிராஸ், அது சிலுவையில் முடிந்தாயிற்று. மாம்சத்தில் செய்யப்பட்ட விருத்த சேதனம், ஆனால் நாமோ ஆவிக்குரிய விருத்த சேதனம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். படி,
மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிக மாயப்படி செய்யலாம். நான் எட்டாம் நாள் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ, அவைகளை கிறிஸ்துவுக்காக, நஷ்டம் என்று எண்ணினேன்,
நஷ்டம் என்று எண்ணுகிறேன்.
அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் விலை கொள்கிறேன். ஆண்டவர் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக மேல் சொல்லப்பட்ட மாமிசத்தின் பெருமைகள் எல்லாவற்றையும் நான் அற்பமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். எட்டாம் நாளிலும் விருத்த சேதனம் அடைந்தோம். யூத முறைப்பின் முறையின்படி ஒரு ஆண் குழந்தை பிறந்து எட்டாம் நாட்டு அந்த ஆண் குழந்தை விருத்த சேதனம் அடைய வேண்டும். அது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த செய்த உடன்படிக்கை. இது நாம் பழைய ஏற்பாட்டில் வாசித்திருக்கிறோம். எனக்கு அறிவுறவர்களே, இங்கே யூதர்கள் தங்களுடைய விருத்த சேதனத்தை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, தங்கள் வாழ்விலே இருக்கிற காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருந்த யூதர்களை குறித்து, இஸ்ரவேலர்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுறத பார்க்க முடியுது. அவர்கள் மாமிசத்தில் மேன்மை பாராட்டலாம் என்றால் நான் அதிகமாக மேன்மை பாராட்டலாம் என்று சொல்லித்தான் தன்னுடைய மேன்மை பாராட்டுவதற்குரிய காரியங்களை அட்டவணை போடுறாரு. இங்க எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைத்தவன் சொல்லி அதற்குள்ள இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு போய் சொல்லி சொன்ன தெரியுமா, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினார். எனக்கு இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப பிடிக்கும். என்ன தெரியுமா, அப்போஸ்தலனாய பவுல் சபையை துன்பப்படுத்தினார் என்பதை நாம் அறிவோமே. ஆதியிலே முதல் இரத்த சாட்சியாகிய ஸ்தேவான் மறிக்கிறதுக்கு, அவன் கல்லறிந்து கொல்லப்படுவதற்கு இவனும் உடன்பட்டிருந்தான். இவனுடைய பாதத்துக்குள்ளே தான் அவனுடைய வஸ்திரங்கள் எல்லாம் வைத்திருக்க கல்லறிந்திருக்கார்கள். ஆகவே முதல் இரத்த சாட்சியாகிய ஸ்தேவானை கல்லறிந்து கொள்வதற்கு இவனும் உடன்பட்டிருக்கான் என்பது நாம் அறிந்து கொள்கிற உண்மை. என கருமானவர்களே, அப்படிப்பட்டவன் அவன் என்ன செய்திருக்கிறான், பிற்பாடு சபையை துன்பப்படுத்தினான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ தமஸ்குவிலே இருக்கிற கிறிஸ்தவர்களையும் தேவனுடைய பிள்ளைகளையும் துன்பப்படுத்துவதற்காக பிரதான ஆசாரியிடத்தில் அதிகாரம் பெற்று வேகமாக சீறி குதிரையில போய்கொண்டிருந்த போதுதான் மத்தியான வேளையிலே பிரகாசமான ஒளியிலே ஆண்டவர் இயேசு அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க, ஆண்டவர் இயேசு டைரக்டாக அவரோட பேசுகிறார். ஏன், எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை சபையை துன்பப்படுத்துறதுக்காக அவர்களை கட்டி சிறையில அடைக்கிறதுக்கு பிரதான ஆசாரத்தில் அதிகாரம் பெற்று வேகமாக போகிறான். சோ அப்படி போன வேளையில தான் ஆண்டவர் இயேசு அவனுக்கு தரிசனமானு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப கவனிங்க, இங்க சொல்றான் பக்தி வைராக்கியத்தின் படி சபையை துன்பப்படுத்தினான். அப்படியானால் பவுல் ஆண்டவர் இயேசுடைய சபையை துன்பப்படுத்துறதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமோ, அவனுக்குள்ள இருந்த பக்தி, பக்தி வைராக்கியம். அது என்ன பக்தி வைராக்கியம், யூத மதத்தில் அதாவது நியாயப்பிரமாணத்தில் மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை குறித்து அவனுக்கு இருந்த பக்தி வைராக்கியத்தின் அடிப்படையிலே தான் அவன் என்ன செய்கிறான், ஆண்டவர் இயேசுடைய சபையை துன்பப்படுத்தினான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆகவே சபையை துன்பப்படுத்தினது அவனுக்கு இருந்த பக்தி அடிப்படை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றது என்ன கவனிங்க, அவனுக்கு பக்தி இருந்தது, ஆனால் அவன் பிற்பாடு அவன் எழுதுனா பக்தி அது அறிவுக்கு ஏற்ற பக்தி இல்லைன்னு சொல்லி அதே அப்போஸ்தலனாகிய பவுல், அவனுக்கு பக்தி இருந்தது ஆனால் அது சரியான பக்தி இல்லை, அது சத்தியத்துக்கு ஏற்ற பக்தி அல்ல. நான் சொன்ன கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் இயேசு அவனை சந்திக்கிறதுக்கு முதலும் அவன் யூதனா தான் இருந்தான், அவன் தேவனுடைய ஜனமா தான் இருந்தான், அவனுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கொடுத்த பக்தி வைராக்கியமும் இருந்திருக்கு தான். ஆனாலும் அவன் அந்த பக்தி வைராக்கியத்தினால சபையை துன்பப்படுத்தி இருக்கிறார். என்ன கரிமானவர்களே, ஆனால் ஆண்டவர் இயேசு அவனை சந்தித்த போது நீ ஏன் என்னை துன்பப்படுத்துறான்னு சொல்லி அவர் சொன்னார். என்ன கவனிங்க, பக்தி இருந்ததுதான் அதன் அடிப்படையில் சபையை துன்பப்படுத்தினார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்ற கேளுங்க, பக்தி உள்ளவர்கள் எல்லாம் பரலோகம் போக முடியாது. நான் சொல்றத தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க, செய்திங்க. பெரும்பாலும் நாம் இங்க இருக்கிற எல்லாரும் பெரும்பாலுமே நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் எல்லாருமே நாம கடவுள் நம்பிக்கை உள்ளவர்தான் இருந்திருக்கிறோம். வேற மதங்களில இருந்திருக்கலாம், ஆனா நமக்கு பக்தி இருந்திருக்கு. வினைக்கொள்ளுங்க, நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முதலும் நாம வேற மதங்களில இருக்கும் பொழுதும் மதத்தின் பாரம்பரியங்களில இருந்த போதும் நமக்கு பக்தி இருந்தது, ஆனா அந்த பக்தி நம்ம பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. பக்தி சரியான பக்தியாக இருக்கணும். அந்த பக்தி தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்திலே, தேவ வசனத்தின் ஆதாரத்திலே, சத்தியத்தின் அடிப்படையில பக்தி விருத்தி அடையணும். ஆகவேதான் வேதம் சொல்றது சபையானது பக்தி விருத்தி அடையத்தக்கதா, பக்தி விருத்தி அடையத்தக்கதாக தேவன் சபையிலே சிலரை அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகளாக, மேய்ப்பர்களாக, போதகர்களாக ஏற்படுத்தினான்னு சொல்லி எபேசியர் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே பக்தி உள்ளவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த பக்தி தேவனுடைய வசனத்தின்படி சத்தியத்தின்படி இருக்கணும். சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு முதல்லாம் பக்தி உள்ளவர்களை தான் இருந்தோம், ஆனா அது சத்தியத்துக்கு ஏற்ற பக்தி இல்லையே. ஆனா இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு வேத வசனத்தின் ஆதாரத்திலே, சத்தியத்தின் வெளிச்சத்திலே நாம் பக்தியாக வாழுகிறோம், பரிசுத்தமாக வாழ முயற்சிக்கிறோம். தேவன் நம்மோடு இருந்து இடைபடுகிறாரு, நடத்துகிறாரு, போதிக்கிறாரு, நம்மை நடத்துகிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆகவே சொல்றான், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தணும். சரி, இப்ப அவன் தமஸ்குவுக்கு சீறி போய்கொண்டிருக்கிறான் குதிரையில. அந்த வேலையில இயேசு அவனை இடமறித்து அவனை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். இப்ப நான் சொல்றத கொஞ்சம் சிந்திங்க, நான் சொல்றத கொஞ்சம் நிதானிங்க. சவுல் யாரை துன்பப்படுத்தின, சபையில இருக்கிற ஜனங்களை, சபையை துன்பப்படுத்தின. ஆனா இயேசு அவனை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். நான் சொல்றத ஐ ஸ்பீக் த ட்ரூத் பிளீஸ் நான் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஆம் சேயிங். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்ட கேள்வி, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். ஆகவே ஆண்டவர் இயேசுடைய பிள்ளைகளை, அதாவது சபையை துன்பப்படுத்தினால் ஆண்டவர் இயேசுவை நாம துன்பப்படுத்துறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசு அவனை பார்த்து கேட்ட கேள்வி, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாகும். அவன் துன்பப்படுத்தினது தேவனுடைய பிள்ளைகளை, அவன் துன்பப்படுத்தினது சபையை. ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து கேட்ட கேள்வி, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு சபைக்கு தலையாக இருக்கிறார், சபை அவருடைய சரீரமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு மனவாளனாக இருக்கிறார், சபை மனவாட்டியாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சபையை போஷித்து பாதுகாக்க பல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயந்து உண்டாகட்டும். என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்றார் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தல். சரி, இப்படி எல்லாம் இது இல்லை என்னுடைய செய்தி. சோ இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக எட்டாம் வசனத்தில் என்ன சொல்ல, எட்டாம் வசனத்தை படிக்க வருங்க.
அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக் கொண்டிருக்கிறேன்.
தன்னுடைய மேன்மைகளை குறித்து ஐந்தாம் வசனத்துல அவர் சொல்றார். தனக்கு இருக்கிற மேன்மைகளை குறித்து அவர் சொல்லிட்டு சொல்றான் எட்டாம் வசனத்துல. அது மாத்திரமில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும், அதாவது மாம்ச பிரகாரமாக அவனுக்கு இருந்த அனைத்து மேன்மைகளையும் குப்பை என்று எண்ணுகிறேன். அப்ப கிறிஸ்துவை மேன்மையாக கொள்ளுகிற ஒரு மனிதன், நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க, கிறிஸ்துவை தன் வாழ்விலே மேன்மையாக கொள்ளுகிற ஒரு மனுஷன் உலக மேன்மைகளை குப்பையாக எண்ணுவான். இங்கதான் we are struggling, இங்கதான் நாம தடுமாறுகிறோம், இங்கேதான் நாம தள்ளாடுகிறோம், இங்கேதான் நாம போராடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முதல், அல்லது அவருடைய பிள்ளையாக நாம் மாறுவதற்கு முதல், நாம் பல காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டியிருக்கலாம், பெருமை பாராட்டியிருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரமாக ஒருவர் அறிந்த பிற்பாடு, அல்லது கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பிற்பாடு, அவன் என்ன செய்வான் என்றால், இந்த தனக்கு இருந்த உலக மேன்மை எல்லாவற்றையும் அற்பம் என்று எண்ணுகிறான், குப்பை என்று எண்ணுகிறார். ஏன் தெரியுமா? இவை எல்லாவற்றிலும் பார்க்க இப்ப எனக்குள்ள வந்துவிட்ட இயேசு கிறிஸ்து மேன்மையானவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமோட. அவைதான் வேதம் சொல்றது, நான் சொல்றேன் கேளுங்க, வேதம் சொல்றது காண்கிறது எல்லாம் அநித்தியம், காணாதவைகளோ நித்தியம். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த வசனத்தை நாம நம்பணும். உலகத்தில் இருக்கிறவ என்னத்தை நம்புறான்? காண்றதை தான் நம்புறான். இயேசு இருக்கிறார காட்டு நம்புறேன். ஐயா, காற்று காண்றது ஒரு தான் நம்ப வேண்டிய அவசியம் என்ன? நாம என்ன முட்டாள்களா? காண வேண்டிய ஒன்றை நம்ப வேண்டிய அவசியம், நாம தான் நேரம் ஒன்றை பார்க்கணுமே, பிற்பாடு ஏனதை நம்பணும். இப்ப நீங்க தான் என்ன நேரம் பாக்குறீங்களே, நம்பு என்ன நம்பு என்ன நம்புன்னு சொன்னா ஒரு முட்டாள்தனம் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப ஆண்டவர் இயேசு இருக்கிறாரா காட்டு நம்புறேன்னு சொன்னா இது எவ்வளவு ஒரு, நீங்களே யோசித்து பாரு. காண்கிற ஒன்றை நம்ப வேண்டிய அவசியம் என்ன? தேவையில்லை. நாம தான் காணால பாக்குறோம், இப்ப ஏன் நம்பணும்? அப்ப காணாத ஒன்றின் மேல வைக்கிற நம்பிக்கைக்கு தானே விசுவாசம் என்றது பொருளாகும். ஆகவே நாம் காணாதவைகளை விசுவாசிக்கிறோம். இதுவரை நாம் ஒருவர் பரலோகத்தை பார்க்கையிலேயே, ஆனா பரலோகம் இருக்குது என்றதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை இதுவரை நாம் ஒருவரும் கண்ணால பார்த்ததில்லையே, அதற்காக இயேசு இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆகவே ஆண்டவர் இயேசுவை நாம கண்ணால பார்க்காவிட்டாலும் நாம் விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கான்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாடும். அது மாத்திரம் இல்ல, எனக்கு மாணவர்களே, ஆண்டவர் இயேசுவுடைய வருகையை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். வேதவசனத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே எனக்கு லாபமாக இருந்த எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. பாருங்க, அந்த நாலேஜ் ஆஃப் காட், தேவனை அறிகிற அறிவின் மேன்மை. படித்த மனுஷன் அப்போஸ்தலனாய பவுல், அவன் படித்த மனுஷன், பெரிய பட்டதாரி, அவன் பெரிய படித்த மனுஷன், பெரிய பண்டிதர், ஸ்காலர். அவன் சொல்றான், ஆண்டவர் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டப்பட்டு, இந்த உலகத்தில் இருந்த எல்லா மேன்மைகளையும் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டம் எண்ணுகிறேன், குப்பி என்று விட்டு விடு. இவத்தான் உண்மையில் ஒரு தேவனுடைய வருஷம். நம்ம எல்லாருக்கும் சவாலாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாது. எனக்கு அறிவாறுகளை நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. தேவனை அறிகிற அறிவு. ஓசியா 4:6 வாசிப்போமே, சீக்கிரம் பாருங்க. ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால்,
என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள்.
எல்லாரும் படிக்கும், அந்த பக்கத்தை சொல்லுங்க. எல்லாரும் படிக்கும். ஓபன் யுவர் பைபிள் அண்ட் ஓபன் யுவர் ஹார்ட் ப்ளீஸ்.
கலியேற்பாடு 1052 பக்கம்
படிங்க.
என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள்.
யார் சங்காரம் ஆகிறார்கள்? மை பீப்பிள் ஆர் பெரிஷிங். என் ஜனங்கள், உலகத்தவர்கள் அல்ல, பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை, உலகத்தவர்கள் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் ஜனங்கள் மை பீப்பிள் ஆர் பெரிஷி, என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். காரணம் என்ன? அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். படிங்க.
நீ அறிவை வருத்தாய் ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்.
இது பொதுவா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இல்லையா? ஆகவே இங்கே ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகும். என்ன கவனிங்க, இது என்ன அறிவு? இது தேவனை அறிகிற அறிவு. உலகத்திலே பலவிதமான அறிவு இருக்குது. இப்பதான் கம்ப்யூட்டர் அறிவு பெருகி போயிருது. கடைசி நாட்களிலே அறிவு வெறுகி போகும் என்று தானியேல் தீர்க்கதரிசி சொல்றார். Those are the last days. இன்றைக்கு அறிவு வெறுகி போய்விட்டது. இந்த அறிவு பெருகினத்தினால் என்னவோ ஜனங்கள் தேவனை நம்புறது கடினமாகி போய்விட்டது. பார், ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் அறிவு 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 அறிவு. இந்த அறிவு இன்றைக்கு மனுஷனுக்கு எவ்வளவுக்கு அழிவை கொண்டு வந்தது தெரியுமா? ஒரு பக்கத்தில் அறிவு மனுஷனுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மைகளை கொண்டு வந்தாலும், மறுபக்கத்திலே மனிதனுடைய அறிவு மனிதனுடைய அழிவுக்கு வழிகோடிவிட்டது. இன்றைக்கு உலகத்திலே அறிவின் மேன்மையினால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற நீக்குழியின் வெப்ப சூழலை கவனித்து பார்த்தால், கணக்கிட்டு பார்த்தால், இன்றைக்கு இருக்கிற உலகத்தை விட பல உலகத்தை அழிக்கக்கூடிய அநேக அணுகுண்டுகள் மாத்திரமல்ல, நியூட்டன் குண்டுகளை மாத்திரமல்ல, நீக்குழிய வெப்ப சூழலை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். என்ன கரிம ரசாயன ஆயுதங்கள் ஏராளமாக வல்லரசு நாடுகள் கண்டுபிடித்து, காரணம் என்ன தெரியுமா? அறிவு பெருகி போய்விட்டது. அறிவு நல்லதுதான், அறிவு நல்லதுதான். கடைசி நாட்களிலே அறிவு பெருகி போகும் என்று அதானிய தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி, இது கடைசி நாட்கள் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம். மனுஷனுடைய அறிவு பெருகி வித்தின் 24 hours, 24 மணித்தியாலத்துக்குள்ள இந்த உலகத்தின் எந்த பகுதிக்கும் பறந்து செல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மனுஷனுடைய அறிவு பெருகி போய்விட்டது. பாருங்க, அறிவு பெருகி போய்விட்டபடியால் தன்னை படைச்ச தேவனை மறக்கிறான், தன்னை படைச்ச தேவனை மறுக்கிறான், தன்னை படைச்ச தேவனை மறுதளி அளவுக்கு மனுஷனுடைய அறிவு வெறி போய்விட்டது. பரிதாபம் பாருங்க. எனக்கு அறிவான தேவன பிள்ளைகளே, என் ஜனங்கள் அறிவினாமல் சங்காரமாக, யாரு என் ஜனங்கள்? அவை தேவ ஜனங்கள் தேவனை குறித்த அறிவு இல்லாவிட்டால், நான் சொல்றத கவனிக்குமா ஐயா அம்மா, தேவ ஜனங்களுக்கு தேவனை குறித்த சரியான அறிவு தெளிவு இல்லை என்றால் அவர்கள் பின்வாங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைய நம்முடைய செய்திய தலைப்பு, ஆவிக்குரியவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியவைகள். ஆவிக்குரியவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியவைகள். இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, நம்பர் ஒன், முதலாவது நோயிங் எவருடைய காட். முதலாவது, தேவ பிள்ளைகள் தேவனை அறியணும். நம்பர் டூ, ரெண்டாவது, knowing about yourself or myself, அதாவது நம்மை நாம் அறியணும், என்னென்ன அறியணும். நம்பர் த்ரீ, knowing about your enemy or foe, மூன்றாவது, நம்முடைய எதிரியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்று காரியம், முதலாவது தேவனை அறியணும், இரண்டாவது நம்மை நாம் அறியணும், மூன்றாவது நாம் எதிரியை அறியணும். இந்த அறிவு நமக்கு சரளமாக இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய, we can be a balanced Christians, நாம் ஒரு சமநிலை கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு இந்த வேத வசன ஆதாரங்கள் நமக்கு மிக மிக அத்தியாவசிய அவசரமான அவசியமான தேவையாக இருக்கு. நம்ம சொந்த நாம we can believe in God, இயேசுவை நாம விசுவாசிக்கலாம், இயேசு தேவனுடைய குமாரன் நாம அறிக்கப்பட, இட் இஸ் குட். ஆனால் நமக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம வாழுவதற்கு, நாம நடப்பதற்கு, நாம ஜீவிக்கிறதுக்கு அனுதினமுக்கு நமக்கு சத்தியம் தேவனுடைய வசனம் தேவை. அன்றாடம் ஆண்டவரோடு வாழ, அன்றாடம் தேவனை தேட, அன்றாட தேவனுடைய சித்தத்தை செய்ய நமக்கு அனுதினமும் வாழுவதற்கு ஆண்டவருடைய வசனம் அவசியமாக இருக்குது. அவனுக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மூன்று முக்கியமான காரியம், ஆவிக்குரியவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது. எனக்கு அருமானவர்களே, மூன்று முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லினேன். சோ, ரெண்டு பேதரு மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே பார்க்க விட, என்ன கவனிங்க, ரெண்டு பேதரு மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுறாரு, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால். 1 Corinthians 10 முதலாம் வசனத்திலே அப்போஸ்தலனாய பவுல் எழுதுகிறாரு, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றார். சோ, அப்போஸ்தலனாய பேதுரு எழுதுறாரு, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், அப்போஸ்தலனாய பவுல் எழுதுறாரு, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றார். சோ, அந்த ஆவியோடு நானும் சேர்ந்து தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய மூன்று முக்கியமான காரியங்களை நமக்கு இருக்கிற சொற்ப நேரத்துக்குள்ள நாம பார்த்து நாம முடிக்கணும். ஏனென்றால் நம்முடைய வாழ்விலே நமக்கு சரியான அறிவு தெளிவு மிக மிக அவசியமாக இருக்கிறது. பாருங்க, இன்றைக்கு கம்ப்யூட்டரை இயக்கவனுமாக இருந்தால் அந்த கம்ப்யூட்டர் அறிவு நமக்கு அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு மொபைல் வந்திருக்கு பாருங்க, விதம் விதமாக ஹண்டி, எல்லா கையிலும் அத்தால் ஹண்டி இருக்குது. ஹண்டி இல்லாதவன் ஹண்டிகேப்சர் என்று சொல்ற அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞானமும் அறிவும் வளர்ந்து போயிருக்குது. எனக்கு அருமானே, இப்ப ஹண்டியை இயக்குறது சொன்னா அதுக்குரிய ஒரு அறிவு அவசியமாக இருக்குது. கமராவை இயக்கணும் சொன்னா அந்த கமராவுக்கு ஒரு கமராவை இயக்க வேண்டிய அறிவு அவசியமாக இருக்குது. சவுண்ட் சிஸ்டத்தை இயக்கணும் என்றால் அதுக்குரிய ஒரு அறிவு அவசியமாக, எல்லாவற்றிற்கும் அறிவு அவசியம். இந்த உலகத்திலே பலவிதமான அறிவு, ஒருத்தன் பட்டதாரி ஆகணும் என்றால் அவன் சும்மா ஆகையதாவது அவனுக்கு அறிவு அவசியமா இருக்குது. பட்டதார் ஒரு டாக்டர் ஆகணும் என்றால் அவனுக்கு அந்த அறிவு அவசியமா. இப்படி நான் சொல்லிட்டேன், உலகத்திலே அநேக அறிவு இருக்குது. ஆனால் the Bible says அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு, பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவுன்னு சொல்லி. எனக்கு அறிமானவர்களே, நாம் படிக்கணும், பட்டதாரியாகலாம், உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரலாம், உன்னதங்களில் ஏறலாம். ஆனா ஒன்று, நாம் மரிக்கும் பொழுது, நாம் சாகும் பொழுது நம்முடைய படிப்பு, நம்முடைய பட்டம், நம்முடைய அறிவு, நம்முடைய ஆற்றல் எல்லாமே நம்முடைய செத்து போகுது பாருங்க. ஆனால் தேவனை அறிகிற அறிவோ இந்த உலகத்தின் வாழ்வுக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திலும் பரலோகத்திலும் தேவனோடு நாம் வாழ, தேவனோடு சஞ்சரிக்க, தேவனுக்கு பிரியமானதை செய்ய, தேவ சமூகத்தை தரிசிக்க, தேவனை குறித்த அறிவு, தேவனை குறித்த அறிவு இங்கும் அங்கும் செல்லுபடியாகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எனக்கு அருமானவர்களே, படிக்கிறது தப்பில்லை, நன்றாக படிக்கட்டும், நல்லா படிக்கட்டும். ஆனா ஆண்டவருக்கு முதல் படிப்பு, கர்த்தருக்கு முன் உங்க என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நல்லா படிங்க. ஆனா நீங்க படிக்கிற படிப்பெல்லாம் தேவனுக்கு பயன்படுத்தாத தூக்கி அதை குப்பல போடுங்க. ஏன் தெரியுமா? படிக்கிறது படிப்பு அறிவு திறமை எல்லாவற்றையும் தேவன் ராஜ்யத்தின் மகிமைக்காய், தேவன் ராஜ்யத்துக்காக பயன்படுத்தாவிட்டால் அதையெல்லாம் குப்பை என்று நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் எத்தனையோ திறமசாலிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ படித்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பட்டதாரிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ பணக்காரர் இருக்கார்கள், எத்தனையோ திறமை பெற்றவர்கள் இருக்கார்கள். எல்லாரும் தங்களுக்காய் வாழ்ந்து தங்களுக்கு விருப்பம் செய்து மூடி சாகும் பொழுது கண்ண முடியும் அம்போ என்று போகிறாங்க. அதே போல தேவனுடைய பிள்ளைகளும் படித்து திறமசாலிகளாக வந்து பட்டதாரிகளாக வந்து உயர்ந்த படிப்பு படித்து அவர்களுக்காக வாழ்ந்து அப்படியே நாம மறித்து போவோமாக இருந்தால் உலகத்தில் இருக்கிறது நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? Think about what I am saying. எனக்கு அருமான தேவோட ஜனமே, நான் சொல்றதை கவனிங்க. உலகத்துல அநேக அறிவு இருக்குது, எல்லா அறிவும் ஒரு நாளைக்கு எல்லாம் இல்லாம போயிடும். ஆனா தேவனை அறிகிற அறிவோ என்றென்றைக்கும் நீடித்திலே இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கும் மகிமை. எல்லா அறிவும் நமக்கு இருந்த என்ன, தேவனை குறித்த அறிவு இல்லாவிட்டால் அது என்ன பரிதாபம்? யோசித்து பாருங்க, எல்லா அறிவும் நமக்கு இருக்கலாம், எல்லாத்தையும் இயக்கலாம், எல்லாம் நமக்கு தெரிந்திருக்கலாம், சர்வகலா வல்லவன் போல காட்சி அளிக்கலாம். ஆனா தேவனை அறிகிற அறிவு இல்லாமல் எல்லா அறிவும் எனக்கு இருந்து என்னங்க, எல்லாம் அம்போண்டு போயிடும் பாருங்க. ஆகவே தேவனை அறிகிற அறிவு தேவ பிள்ளைகளுக்குள்ள பெருகணும். உலகத்தை நான் குறித்து சொல்லல, பட் உள்ளே வந்துவிட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றது, தேவனை குறித்த அறிவு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வளரணும், பெருகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுட்டாகட்டும். எனக்கு அருமானவர்கள், இது குறித்து அதிகமாக பேசலாம், விவரமாக பேசலாம், வரல் நமக்கு நேரம் சொற்பமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஓசியா 8:12 சீக்கிரம் படி. ஓசியா 8:12 சீக்கிரம் படி. ஓசியா 8:12
என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன்.
என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு
எழுதி கொடுத்தேன்.
எழுதி கொடுத்தேன்.
அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள்.
அவர்களை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். நன்றாக கவனிங்க. இங்க ஆண்டவர் என் வேதத்தின் மகத்துவங்கள், அட 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 அட, என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன். அப்ப உங்களுடைய கையிலையும் என்ற கையிலையும் தவழுகிற வேதம் மகத்துவமானது என்று யாரு சொல்றது? பண்டிதர்கள், உலக பண்டிதர்கள் அல்ல, உலக படித்த புத்திமான்கள் அல்ல, தேவாதி தேவன் சொல்றாரு, என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், நான் எழுதி கொடுத்தேன். ஆனால் அவர்களோ அதை அந்நிய காரியமாக எழுதினார்கள். இன்னைக்கு நம்ம கையில முழு வேதம் தவழுது. இதை குறித்து கொஞ்சம் சரித்திரத்தை சொல்லலாம். எனக்கு அறிமுகங்களே, பழைய ஏற்பாட்டில் வேத வாக்கியங்கள், வேத வசனங்கள் யூதகிடத்தில் மாத்திரம்தான் இருந்தது. ஏன் தெரியுமோ, சீனா மலையில எழுந்தெழுந்த தேவன் தன்னுடைய வார்த்தைகளை, தன்னுடைய ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது எழுதினார். தேவ குரல்கள் எழுதினது, கொடுத்தது மோசையின் கரத்தில். இப்படி என் ஜனங்கள் நீங்கள் இப்படி வாழ வேணும், உங்களை நீங்கள் போய் இருக்க போற தேசத்தில், நீங்க போய் வாழப்போற கானான் தேசத்தை சுத்தி இருக்கிற ஜனங்களை போல நீங்கள் வாழக்கூடாது. பிகாஸ் யூ ஆர் மை பீப்பிள், ஐ ஹவ் சோசன் யூ. நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீங்க பரிசுத்த ஜாதி, என் ஜனங்களைப்பா, நான் தெரிந்து கொண்ட ஜனங்கள். ஆகவே உங்களை சுத்தி நீங்க போய் இருக்க போற இடத்தை சுத்தி இருக்கிற ஜனங்களை போல நீங்க வாழக்கூடாது, நீங்க இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் தன்னுடைய வார்த்தைகளை, தன்னுடைய வேத மகத்துவங்களை எழுதி போசை மூலமாக யூதர்களுக்கு கொடுத்தார். ஆனால் அவர்களோ தேவனுடைய வார்த்தைகளை கைவிட்டார். இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? எனக்கு அறிவாறுகளே, அதற்கு பின்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு நாம வரும்பொழுது, எனக்கு அறிவாறுகளே, உங்களுக்கு தெரியுமா, புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது கத்தோலிக்க திருச்சபையில சபை சரித்திரத்தை படித்து பார்த்தால் ஆச்சரியமா இருக்கு. கத்தோலிக்க சபைகளிலே வேதம் இருக்கும், பைபிள் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, மார்டின் லூதர் சரித்திரத்தில் நடந்த காரியம், அந்த நாட்களிலே பைபிள் லத்தீன் மொழியில தான் இருந்திருக்கு. ஹிப்ரே மொழியில இருந்து மொழிபெயர்த்து லத்தீன் மொழியில மொழிபெயர்த்து அந்த லத்தீன் மொழியில் இருக்கிற பைபிள் வந்து கத்தோலிக் சர்ச்சில் இருக்கும். அந்த பைபிளை செயின் போட்டு, சங்கிலி போட்டு கட்டி வைத்திருப்பார். ஏனென்றால் ஒருவரும் எடுத்துட்டு போயிடக்கூடாது, ஒருவர்கிட்ட கையிலும் இருக்கல. ஆக அந்த ஃபாதர்ஸ், அந்த சுவாமி மாட்ட கையில தான் வேதம் இருந்தது. சோ இதைத்தான் தி ரிவைவலிஸ்ட் மார்ட்டின் லூதர் எதிர்த்தார். அவர் பிற்பாடு என்ன செய்தோ, அவர் ஒரு கத்தோலிக்க குருவானவராக முதல்ல இருந்தபடியால் அவர் வேதத்தை வாசித்து படித்து இந்த வார்த்தைகளை வெளியில கொண்டு வர வேண்டும், இதை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும், இதை பூட்டி வைக்கக்கூடாது, இது வேத சங்கிலிகளால கட்டப்பட்டிருக்க கூடாது, கட்டப்பட்டிருக்க ஜனங்கள் விடுதலையாகிறதுக்கு வேதம் அவருடைய கையில வர வேண்டும் என்பதை அறிந்த உணர்ந்த அந்த தேவ மனுஷன் என்ன தெரியுமோ, வேத வார்த்தைகளை எழுதி காலையிலே வழியிலே தான் இருந்த ஆலயத்தின் கதவிலே கொண்டு போய் அதை அறைந்தார். அவருடைய தாற்பயம் என்ன தெரியுமோ, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இதுதான் அவருடைய அஸ்திவார வசனமாக, அவருடைய கோட்பாடாக இருந்தது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எனக்கு அறிமானவர்களே, அதற்கு பிற்பாடுதான் வேத வேறு மொழிகளில் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டது. சோ இன்றைக்கு என்னுடைய கையில, உங்களுடைய கையில முழு வேதம். அது மாத்திரமல்ல, நம்ம சொந்த மொழியிலே நாம படித்து விளங்காத மொழியில் அல்ல, நாம படித்து விளங்கத்தக்கதாக நம்ம சொந்த மொழிகளிலே இன்றைக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஏன் தெரியுமா, இந்த வேதத்தின் தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வேதத்தை தேவன் நம்முடைய கையில கொடுத்திருக்கார். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னாரு, என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்து அவர்களோ அதை அந்நிய காரியமாக. யாரு? தேவ ஜனங்கள். தேவ ஜனங்கள் தேவனுடைய வேதத்தை அந்நிய காரியமாக. இன்றைக்கு எத்தனையோ பேர்த்த வீட்டிலே, லிசன் டு மீ, இன்றைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகளுடைய வீட்டிலே வேதம் ஒரு அந்நிய பொருளாக காட்சியளிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை பைபிள் தூக்கிக்கொண்டு ஒருவேளை சேர்ச்சுக்கு வந்தா திருப்பி கொண்டு அதை வச்சிருவோம், ஒருவேளை திருப்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதை போய் தூக்குறோம். நமக்கு என்ன பைபிள் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, தேவன் எப்படியாக இருக்கிறார், தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், என்ன செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது, எது சரியது, பிழையது, நன்மை எது, தீமையது, இவைகளெல்லாம் நாம் பகுத்தறியது எங்கே? தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில். ஆகவேதான் தேவ ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாக அழிந்து போகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லி கவலைப்படுறதை நாம பார்க்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் முதலாவது தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளரணும். அந்த ஆர்வம் நமக்குள்ள வர வேண்டும். ஒரு ஸ்கூல்ல ஒரு படிக்கிற ஒரு நல்ல பிள்ளை என்ன செய்ய தெரியுமா, நான் படிக்கணும், அறியணும் என்று அவன் துடிக்கிறான். அவருடைய அந்த ஆர்வத்தை நிமித்தம் அவன் முன்னேறான். படிப்பில இஷ்டம் இல்லாத பிள்ளைகள் கல்லு போல இருக்கிறாங்க. எனக்கு அனுமான, நாம அப்படி இருந்திராதபடி ஆண்டவரை இன்னும் நாம் இன்றைக்கு பாடினது போல இன்னும் உண்மை அதுக்கு பொருத்தமாக எனக்கு வந்த அந்த பாடல், அந்த பாடத்தான் யோசித்தேன், கத்தட ஆவியன் அறிந்தார்னு தெரியாது, அந்த பாட்டுல போட்டாரு ஸ்தோத்திரம். இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் உண்மை கிட்டி சேரணும். என்ன பாருங்க, ஆண்டவரை கிட்டி சேரவனுமாக இருந்தா ஆண்டவரை அறிகிற அறிவு எனக்குள்ள இருக்கணும். கொஞ்சம் நான் சொல்றதை சிந்திங்கம்மா, சிந்திங்க. இப்ப தேவனை குறித்து நான் அறியாவிட்டால் அவரை நெருங்குறது கூடாத காரியம். ஏன் தெரியுமோ, அவர் என்ன விரும்புறாரு, என்ன விரும்பல, அவர் எப்படியாக இருக்கிறார், அவர் என்ன சொல்லியிருக்கிறார், நாம் எப்படியாக இருக்கிறோம், இது எல்லாவற்றையும் அவருடைய வேதத்தில் இருந்துதான் நாம அறிந்து கொள்றோம். ஆகவே தேவனை குறித்த அறிவு நமக்குள்ள இல்லாவிட்டால் எப்படி தேவனை நாம நெருங்குறது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க என்ன நம்பணுமாக இருந்தா என்ன குறித்து நீங்க அறிஞ்சிருக்கணும். அறியாத ஒரு நபராக நான் இருந்தா, உங்களால் அறியப்படாத ஒரு நபராக நான் இருந்தா, ஹவு கேன் யூ பிலீவ் மீ, எப்படி நீங்க என்ன நம்ப முடியும்? உங்களை எனக்கு தெரியாது, எப்படி நான் உங்களை நம்புறது? அப்ப நாம நெருங்கி வாழும் பொழுது ஒருவரை ஒருவர் நாம அறிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம், அவருடைய வாழ்க்கையை வைத்து அவரை நாம படித்து அவரை அறிந்து அவரை உணர்ந்து அந்த அடிப்படையை நாம நம்புகிறோம். இட் இஸ் ட்ரூ, இட் இஸ் ட்ரூத். அப்ப நாம ஆண்டவரை நாம அறியத்தான் அவர் மேலுக்கு இருக்கிற நம்பிக்கை நமக்குள்ள வளருது. பாருங்க, ஆண்டவரை அறிய அவர் மேல இருக்கிற விசுவாசம் பெருகுது. பாருங்க, அவரை அறிய அவர் இருக்கிற அன்பு இன்னும் கூடுது. பாருங்க, ஆகவேதான் தேவனை குறித்த அறிவு இல்லாதபடியால, தேவனை குறித்து அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாதபடியால இன்னும் அநேகர் ஆண்டவருக்கு அந்நியரை போல இருக்கிறது. பரிதாபமான காரியம். இருபது காரியம் சொல்ற கேளுங்க. 1 சாமுவேல் 2 அதிகாரம் 12 சீக்கிரம் படிக்கணுமா? 1 சாமுவேல் 2 அதிகாரம் 12 கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க, நேரம் கொஞ்சம் இருக்கு. 1 சாமுவேல் 2 அதிகாரம் 12 1 சாமுவேல் 2 அதிகாரம் 12 அதை கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்றதை நம்ம பார்க்க முடியும். படி 1 சாமுவேல் 2 அதிகாரம் 12
ஏலியின் குமாரர்
பேலியாளின் மக்களாயிருந்தார்கள்
அவர்கள் கர்த்தரை அறியவில்லை.
இது எப்படி இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். திக்காது, ஏன் தெரியுமா? ஏலியின் குமாரர், பிரதான ஆசாரியன். யார் அந்த பிரதான ஆசாரியன்? ஆண்டவுடைய சமூகத்தில் போய் நின்று தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியஸ்தனாக நின்று தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணி தேவ பணிவிடைகளை செய்கிறவர். தேவனுடைய வசனத்தை அவரிடத்தில் தேட வேண்டி இருந்தது. ஆகவே பிரதான ஆசாரியனாகிய ஏலியின் குமாரரோ பேலியாளின் மக்கள் என்று சொல்லப்பட்டது. அதாவது அடுத்த வசனம் சொல்றது, அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இது எப்படி இருக்குது? ஆசாரியனுடைய, பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற ரெண்டு குமாரர், இவங்க ரெண்டு பேரும் எங்க இருந்திருக்காங்க தெரியுமோ? ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்திருக்காங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து ஆரோனுடைய பணிவுடைய செய்த இவர்கள் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆசிரிப்பு கூடத்தில் இருக்கிற ஆசாரியர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசி. யாரு? ஊழியக்கார். யாரு? தேவ சமூகத்தில் நிற்கிறவன். யாரு? தேவனுக்கு பணிபுரிய செய்கிறவன். ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்ன அறியல்ல. அந்த பரிதாபம். முடிவு என்ன தெரியுமா? ரெண்டு பேரும் யுத்தத்தில் ஒரே நாளில ஒரே ஸ்தலத்தில் செத்து போயிடாவார். You cannot play with God. தேவனோடு விளையாடக்கூடாது. நான் சொல்ற நல்ல கவனி. ஏழு யாரு? பிரதான ஆசாரியன். யாரு? அவட ரெண்டு குமார். இவங்க ரெண்டு பேரும் யாரு? ஏழுக்கு பிற்பாடு வருகிற அடுத்த பிரதான ஆசிரியராக வர வேண்டியவர்கள். இப்பொழுதே இவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்தில் அங்கு இருந்து பணிசு. நான் சொல்ற கவனிங்க, அதை மேலே கீழுக்கு வாசிச்சு பாருங்க. அதுக்கு நான் போறேன், நேரம் போறேன். நான் சொல்றேன் கேளுங்க. பிரதான ஆசாரியனாகிய ஏலியிட குமாரன் இவர்கள் தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்திருந்தால் ஆசிரிப்பு கூடாரத்தில் கூடின பெண்களோடு அலங்கோலமாக நடந்திருக்க மாட்டார்களே. Try to understand what I am saying. I speak the truth. I know what I preach. யார் அவர்கள்? ஆசாரியர்கள். பட் அலங்கோலமானது. ஆண்டவர் சொன்னாரு, அவங்களை என்னை அறியவில்லை. யாரு? தேவனுடைய ஊழியக்காரர். இப்படி நான் சொல்லும் பொழுது ஒருவேளை நீங்க நினைப்பீங்க, பாஸ்டர் எங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியும், நல்லது, கலவணங்கிறேன். அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். எனக்கு அறிமானவர்களே, நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுவோமாக இருந்தார். என்னை சேர்த்து தான் சொல்றேன், நான் பிரசங்கம் பண்றபடியால உங்களும் பார்க்க நான் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி இல்லை, உங்களை போல தான் நானும் பொறுத்தேன். ஆனா இந்த பொறுப்பு தந்தபடியாக நான் செஞ்சிருக்கேன். அவதான் ஆண்டோட சொன்ன ஆண்டவரே, மற்றவங்களும் பார்க்க நான் நல்லவன் இல்லை. என்ன குமாரம் ஆண்டு போது நான் ஜெபம் பண்ணுவேன், அது தேவன் அறிவார். ஒரு நாளைக்கு எல்லாம் வெளியில ஆண்டு கொண்டு வருவார். இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, இவங்க அறிய வேண்டிய பிரகாரமாக ஆண்டவர் அறிஞ்சிருந்தா அப்படி நடந்திருக்க மாட்டேன். எனக்கு அறிமாறுகளே, தேவ பிள்ளைகளாகி நாம் தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் அறியணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நாம் ஆர்வம் காட்டுறோம் தேவனை அறிகிற அறிவுக்கு? இதுக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பை என்று விட்டார். இப்ப ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் தேவரை அறிந்திருக்கிறேன், இட் இஸ் குட். ஆனால் தேவனை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற செயல்கள், நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற கிரியைகள் அதற்கு சாட்சி என்று சத்தியத்தின்படி நான் சொல்றேன். இப்ப படிங்க, திமோத்தேயு தீத்துக்கு நிருபம், நான் சொல்றது அடிப்படை என்ன, அடிப்படையில் இதை பில்டப் பண்றேன்றதை நீங்க இப்ப பாப்பீங்க. ஆண்டோட வசனத்துல படிங்க, தீத்து முதலாம் அதிகாரம் 16 வசனத்தை தயவுசெய்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, ப்ளீஸ் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. வாட் தி பைபிள் சேஸ், தீத்துக்கு நிருபம் முதலாம் அதிகாரம் 16 வசனம், தீத்துவுக்கு எழுத நிருபம் முதலாம் அதிகாரம் 16 வசனம் படி.
அவர்கள் தேவனை அறிகிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள்.
அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று
அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள்.
சீதவன், எனக்கு தெரியும் நீங்க அதை வாசிச்சிருப்பீங்க, அதை அண்டர்லைன் பண்ணுங்க. வேணுமென்றா டேட்டை போடுங்க. தேவன் பேச வேண்டும் நினைக்கிறீங்களோ, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், தேவன் பேசணும்னு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்களோ, லிசன் டு மீ வாட் ஐ ஆம் சேயிங், லிசன் டு மீ ப்ளீஸ். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை செய்கிறார்கள். ஓ, வி நோ அபவுட் அவர் காட், எங்கள் தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இட் இஸ் குட், இட் இஸ் குட். பட் அங்க என்ன சொல்றது, அவர்கள் தங்களுடைய கிரியைகளாலே மறுதளிக்கிறார்கள். அதாவது அவருடைய வாயின் அறிக்கைக்கும் அவருடைய வாழ்க்கையின் செய்கைக்கும் என்னே வித்தியாசம், என்னே பெரிய இடைவெளி. கேன் யூ இமேஜின் தட்? எனக்கு சேர்த்து தான் நான் பிரசங்கம் பண்றேன். காட் நோஸ் எவ்ரிதிங், காட் நோஸ் எவ்ரிதிங். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை செய்கிறார்கள், இட் இஸ் காட். ஆனால் கிரியைகளாலே மறுதளிக்கிறார்கள். அதாவது அவருடைய கிரியைகளுக்கும் அவருடைய வாயின் அறிக்கைக்கும் என்ன சம்பந்தமே இல்லை பாரு. அதனால்தான் நான் சில பாட்டுகளை பாடுறதே இல்லை, சில பாடல் வரிகளை நான் பாடுறதே இல்லை. ஏன் தெரியுமோ, நான் அபியாசப்படுத்தாத ஒன்றை நான் பாட நான் விரும்பல, அதை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டேன். ஆகவே நம்முடைய வாழ்விலே நாம் பாடுகிற பாடல் அது ஆவியோடு உண்மையோடு இருக்க, நான் ஆவியோடு பைபிள் சொல்லுது ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். அவரை தொழுதுகள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். அப்ப தொழுது கொள்ளுற பாடல்கள் நமக்கு சம்பந்தமே இல்லாத என்ன, நாம் எப்படியோ வாழ்ந்து கொண்டு எல்லாத்தையும் நம்ம பாட முடியும், யோசிச்சு பாரு. அதனால நான் சில பாடுகளுக்கு வரிகளை மாத்தியே வச்சிருக்கிறேன். நான் தனிய ஆண்டவரை ஆராதிக்கும் போது மாத்தி வரிகளை மாத்தி எனக்கு ஏற்ற மாதிரி போட்டு பாடுறேன். ஆண்டவர் உண்மையோடு பாரு ஆண்டவர், காட் நோஸ் எவ்ரிதிங், தேவன் எல்லாவற்றையும் அறிவார். எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை செய்கிறார்கள், ஆனால் செயல்களினாலோ கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள். எனக்கு அறிமான தேவ ஜனமே, அவர்களுடைய அறிக்கைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கு செய்யக்கும் இடையில தான் என்னே பெரிய இடைவெளி. இப்ப கவனிங்க, இதைத்தான் வேதம், இதைத்தான் ஆண்டவர் இயேசு மாய்மாலம் என்று சொல்லுகிறார், இதைத்தான் இயேசு மாய்மாலம் என்று கண்டிக்கிறார். இந்த மத்தை 23 அதிகாரத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்க, 8 தடவைகள் ஒரே அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஐயோ என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். 8 தடவைகள் ஐயோ என்ற வார்த்தைகள், எதற்கு தெரியுமோ, அவர்கள் மாய்மாலத்தை ஆண்டவர் இயேசு கண்டித்தார். ஏன்னா பரிசேயர் என்ன செய்தார்கள், இருக்கிறதை இல்லாதது போலவும் இல்லாததை இருக்கிறது போலவும் அவர்கள் காண்பித்தபடியால் தன் ஊழியத்தின் கடைசி நாட்களிலே ஆண்டவர் இயேசு அவருடைய முகத்திரைகளை கிழிச்சார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு அவதான் ஏன் சொல்ற 23 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா அவர்கள் சொல்றபடி செய்யுங்க, அவர்கள் செய்கிறபடி செய்யாதீங்க. இதை பார்க்கும் பொழுது எனக்கு பயமாக, ஏன்னா நானும் ஒரு பிரசங்கியாராக இருக்கும்படியால் அந்த வார்த்தைகள் படிக்கும் பொழுது நான் பயப்படுறேன், நடுங்கிற ஆண்டு இருக்கும் கத்தோட நாமத்தை ஸ்தோத்திரம். எனக்கு ஆண்டு சொல்றாரு அவங்க சொல்றபடி செய்யுங்க, அவங்க பிரசங்கம் பண்றது சரி, வேத வசனம் வசனம் தான், ஆனா அவங்க செய்யறபடி செய்யாதே. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில காணப்படுகிற செயல்கள் அவங்க வாழ்க்கை வந்து வேத வசனத்தின்படி இல்லை. ஆகவே அவங்க சொல்றதை செய்யுங்க, ஆனா அவங்க செய்யறபடி செய்யாதே. டோன்ட் ஃபாலோ தட் பீப்பிள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. இப்ப 12 அதிகாரம் 1 வசனம் நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சியை நம்மை சூழ்ந்திருக்கு, பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தராகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடா. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், யார் அந்த சாட்சிகள்? அந்த 11 அதிகாரத்திலே பட்டியலிடப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள். இவர்கள் 11 அதிகாரத்தை வாசித்து பாருங்க, எத்தனை பரிசுத்தவான்களுடைய பெயர்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களெல்லாம் மேகம் போன்று நம்மை சுத்தி வர சாட்சிகளாக நிற்கிறார்கள். ஆகவே நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமோ, நான் சொல்ற ஒரு நாம் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி முடிக்க, நம்முடைய விசுவாச ஓட்டம் லக்க தவற விட்டுறக்கூடாது. அந்த இடத்துல ஓடுறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனா நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு என்று அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு 9 அதிகாரத்தில் எழுதுறாரு. ஆகவே எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆனா நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு. எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள், ஆனா நீயோ லக்கை விட்டுறாத. தேவன் ராஜ்யத்தை சென்றடையணும். இயேசு எங்கே இருக்கிறாரு? பிதாவின் வலது பாசத்தில் வீட்டுக்கு. தன்னை விசுவாசிக்கிற எல்லாருக்காக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆகவே பிதாவின் வலது பாசத்திலே போய் உட்கார்ந்தார். பிகாஸ் ஹி ஹஸ் டன் எவ்ரிதிங் ஆல்ரெடி ஆன் தி கிராஸ் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் மீ. எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விட்டபடியால் இயேசு பிதாவின் வலது பாசத்திலே சேர் போய் உட்கார்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில், பிதாவின் வலது பாசத்துல. இப்ப நம்முடைய இலக்கு என்ன? இயேசுவை நோக்கி. அப்ப நாம் பரலோகத்தை போகணுமாக இருந்தா இயேசுவை நம்முடைய கண்ணுக்கு முன்பாக நம்ம வச்சிருக்கணும். நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்கணுமே, இடையில விட்டுறக்கூடாது. பலர் ஓடினார்கள், இடையில பலர் விட்டுட்டாங்க, இன்னும் சில பேர் ஓடுறாங்க, இலக்க விட்டுட்டாங்க. பாருங்க, நீயும் தேவனுடைய மனுஷனே, நீயும் தேவனுடைய மனுஷியே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், இப்படி 11 மத்தியத்தில் சொல்லப்பட்டிருக்க பல பரிசுத்த வான்களுடைய வாழ்க்கையை பாரு, அதை படி, அதை சிந்தி, அதை சீந்திக்கு பாரு, அதன்படி ஓடு, ஓடு, ஓடு. ஏனென்றால் உனக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஓட்டத்தை நீ பொறுமையோடு ஓடி முடிக்கணும். உனக்காக இன்னொருவர் ஓட முடியாது, எனக்காக இன்னொருவர் ஓட முடியாது, எனக்காக என் மனைவி ஓட முடியாது, என் பிள்ளைகள் ஓட முடியாது. என்னோட்டத்தை நான் தான் ஓடி முடிக்கணும், உன்னோட்டத்தை நீ தான் ஓடி முடிக்கணும். ஏன் தெரியுமோ? அக்கறையிலே அவரை சந்திக்க, ஆண்டவர் இயேசுவை சந்திக்க, அவரை அறிய வேண்டிய பரிகாரப்படாம அறிய. நோயிங் அபௌட் காட், தேவனை அறிகிற அறிவு. கரிபார்களே, வேதம் சொல்றது தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் அறிவோம், வாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு தேவனாக அல்ல, தேவன் அன்பாக இருக்கிறார். அதான் விளைவுகள். இப்படி சொல்லுகிற வேதம் தேவனை குறித்து மறுபக்கம் என்று சொல்ல தெரியுமா? அவர் பட்சிக்கிற அக்கிரியா இருக்கிறார். அது தேவனுடைய சாய், தேவன் அன்பாக இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோமே, அதே நேரத்தில் தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்ற அந்த வார்த்தையே நாம் விட்டுவிடுறோம். டேக் அ ஃபாதர் ஃப்ளெஷ்லி இன் திஸ் வேர்ல்ட். ஒரு மாமிச பிரகாரம் ஒரு தகப்பனை எடுத்துக்கொள்ளுங்க. எந்த ஒரு சரியான தகப்பனும், எந்த ஒரு நல்ல தகப்பனும் அன்பாக இருப்பான். அதே நேரத்தில் அவன் கண்டிப்பாயும் இருப்பான். கண்டிப்பில்லாத ஒரு தகப்பிடத்தில் அன்பு சரியான அன்புன்னு சொன்னதை we cannot accept it. ஒரு அன்பான தகப்பன் தன் பிள்ளை தவறி போகும் பொழுது அன்பாக வச்சு தாளாட்டியே இருக்க மாட்டான். பாருங்க,
தன் பிள்ளை தவறி போயிடக்கூடாது, தன் பிள்ளை கெட்டு போயிடக்கூடாது, தன் பிள்ளை தவறான வழியில போயிடக்கூடாது என்பதற்காக அந்த தகப்பன் சரியான நேரத்திலே கண்டிக்கிறான், தேவையற்பட்ட தண்டிக்கிறான். பாரு, மாமிச பிரகாரமான தகப்பன்மாருக்கு தங்கள் பிள்ளைகள் மேல இவ்வளவு உருக்கமும் இறுக்கமும் இறுக்கமாக இருந்தார். உன்னதமான தேவனுக்கு, தேவாதி தேவனுக்கு நம்ம மேல எவ்வளவு இறக்கம், தலையில இருக்கிற ஒரு முடி கூட. தேவன் அறியாம கீழே விழா, அஞ்சு காசுக்கு ரெண்டு அடைக்கலாம் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகள் ஒன்றாக உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாம தரையில் விழா. இன்றைக்கு ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள், எனக்கு சொல்றேன் கேளுங்க, லிசன் டு மீ ப்ளீஸ், ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் கூட, ஒரு ஒரு சிட்டுக்குருவி கூட தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவன் அறியாமல், தேவன் அனுமதிக்காமல் தரையில் விழுந்து மடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லியிருக்க. அநேக அடைக்கலாம் குருவிகளை பார்க்கணும், நீங்கள் விசேஷித்த விழாக்கு இருக்கிறான்னு சொல்லி இயேசு நமக்கு சொல்லலையே. இவ்வளவு கரிசனம் உள்ளவராக ஆண்டவர் நம்மையில இருக்கிறார். ஆகவே நம்மை கண்டிக்கவும் தண்டிக்கவும் அவர் உரிமை உள்ளவராக இருக்கிறார் என்பதிலே என்ன ஆச்சரியமா இருக்கிறது. We have to submit unto the Lord. ஆண்டவரே, நீ விரும்புறபடி என்னை கண்டியும், தேவையற்பட்டால் என்னை தண்டியும். ஏனென்றால் என் சரீரம் கெட்டு போனாலும் பரவாயில்ல, என் ஆத்மா ஈடறன்னு பாருங்க, உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் வந்து சேரன்னு பாருங்க. காணறவெல்லாம் அநித்தியம் அப்பா, காணாதவைகளும் நித்தியம், உம்முடைய ராஜ்யம் சத்தியம், நீ இருக்கிறது நிச்சயம். விசுவாசிக்கிற ஆண்டவரே, எப்படியாவது உம்முடைய ராஜ்யத்துல வந்து நான் சேர வேணும், கர்த்தாவே எனக்கு உதவி செய். Listen to me please. தன்னுடைய ரத்தத்தினால் ஆண்டவர் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய ரத்தத்தினால சம்பாதிச்சு, ஆண்டவரே ஜெபம் பண்ணி சொன்ன ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால சம்பாதிச்ச ஒரு ஆடும் கெட்டு போயிடக்கூடாது, ஒரு ஆடு ஒரு 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 பிள்ளையும் பிசாசு அடிச்சுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா உங்களுடைய பாடுபட்டு ரத்தம் சிந்தி மறிச்சு மீட்டுக் கொண்டவர்கள் உங்க ஒவ்வொருவரை, உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் எனக்காகவும் தனிப்பட்ட விதத்தில் பாடுபட்டு வேதனைப்பட்டு அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மறித்தல்லவா உன்னையும் என்னை ரட்சித்திருக்கிறார், மீட்டுக் கொண்டார், மீட்டுக் கொண்டார். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவுக்கு சொந்தப்பார். அந்த யூ ஹாவ் டு பில்ட் அப் தட் ரிலேஷன்ஷிப். நீங்கள் நானும் அந்த உறவை பில்டப் பண்ண, அந்த உறவை நாம வளர்த்துக் கொள்ளணும் பாருங்க, காத்துக்கொள்ளணும் பாருங்க. வாட் வில் ஹேப்பன் இன் அவர் லைஃப், இட்ஸ் நோ ப்ராப்ளம். எனக்கு அருமையான தேவன பிள்ளைகளே, அப்படி பேசிட்டு போகலாம் பிளீஸ். தேவனை அறிகிற அறிவு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அறிவுக்கும் ஈடாக. ஆகவே உன் தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள். நீ தனிப்பட்ட விதத்தில் உன் தேவனாகிய கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள். ஆண்டவர், என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். மகத்துவமான வேதம் தேவன் தன்ற வாயால சொன்னார், மனுஷன் சொல்லல. தேவ மகத்துவம், என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்து அவங்களோட அந்நிய காரியமா. நீயும் நானும் வேதம் நமக்கு அந்நியமா, அந்நிய புத்தகம் போல மாறிட்டா தேவனுக்கு அந்நிய விழாக மாறிடும். வேதத்துக்கு அந்நியர்களாக நாம மாறிட்டா தேவனுக்கு அந்நியர்களாக மாறிடும். ஐயோ வேண்டா, வேண்டா. தேவனாய் கர்த்தர் அறிந்து கொள். Take a time to read the scripture radically. ஒரு வருஷம் முடியுது இல்லையா? ஒரு வருஷத்துல ஒரு தடவை பைபிள் வாசிச்சா என்ன கெட்டா போயிடும்? ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம், எத்தனை தடவை நீங்க வேதத்தை வாசிச்சு முடிஞ்சிருக்கீங்க? இந்த பைபிள் ஒவ்வொரு தடவையும் பைபிள் முடிச்சு முடிக்கும் பொழுது டேட் எல்லாம் போடுவேன், தொடங்கும் பொழுது போடுவேன், எப்ப தொடங்குற எப்ப முடிக்க. பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை தடவை வாட்ச் முடிச்சுக்கிட்டு. அவருடைய தேவனருடைய வேதம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறபடியால், அவருடைய தேவன் அவருடைய வேதம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறபடியால் அவருடைய நடைகள் ஒன்று பிசகுவதில். தேவடாய கத்தரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்துவாள். நாம் ஒருவரும் சொல்ல முடியும், நானும் சொல்ல முடியாது நான் அறிஞ்சிட்டேன் தேவன். நோ நோ, இதை நான் பேச வேண்டிய செய்தியாக ஆண்டவர் தந்தபடியே நான் பேசுறேன். ஆக நானும் என்ன தேவன பெருசா அறிஞ்சிட்டேன்னு சொல்லி தம்பட்ட மடிக்கல். டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் காட் நாஸ் எவ்ரிதிங். நாம் எல்லாரும் இன்னும் நம்முடைய பாண்டது போல இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் உண்மை கிட்டி சேரணுமே. அவரை அறியாவிட்டால் எப்படி அவரை கிட்டி சேர்றது? திங்க் வாட் ஐ அம் சேயிங். கர்த்தர் வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன், இப்ப நம்முடைய தியானம் எங்க இருக்குது? இப்பயும் நம்முடைய தியானம் எங்க இருக்குது? நம்ம மனசாட்சி தெரியும், தேவனும் அறிவார். ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும், ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும், நீர் அனுப்பின கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யார் சொல்றார்? இயேசு சொன்னார் இல்லையா? ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப தேவனை அறிகிற அறிவு நம்ம நித்திய ஜீவனுக்கு வழித்தது. பாருங்க, சொல்லிட்டே போகலாம், பட் த டைம் இஸ் ஷார்ட். ஐ ட்ரை டு ஃபினிஷ் இட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அண்ட் த லார்ட் வில். நம்பர் டூ, முதலாவது நம்ம தேவனை அறியணும். நான் சொல்றது அளவுக்கு இவ்வளவு இப்ப நம்புறேன், கர்த்தர் தான் நமக்கு எல்லாருக்கும் சாட்சி. நம்பர் டூ, முதலாவது நம்ம தேவனை அறியணும். ரெண்டாவது, நம்மை நாம் அறியணும். இஃப் யூ வாண்ட் டு பி ஏ பேலன்ஸ் கிறிஸ்டியன், you have to understand about yourself. Try to understand. நாம் ஒரு 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 பேலன்ஸ், ஒரு ஒரு சமநிலை கிறிஸ்தவர்களாக இருக்க நம்மை குறித்த ஒரு சரியான ஒரு ஒரு அறிவு தெளிவு இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லாவிட்டால் நாம் ஏறி இறங்க தடுமாற தள்ளாட தடம்புரல்றதுக்கு இடம் இருக்கிறது வாய்ப்பு இருப்பேன் உண்மையின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப விசுவாசத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாருக்குள்ளும் விசுவாசம் இருக்குது. இட் இஸ் ட்ரூ, இட் இஸ் ட்ரூத். நாம் எல்லாருக்குள்ளும் விசுவாசம் இருக்குது. ஆனா ஒன்று என்ன தெரியுமோ, ஒவ்வொருவர்த்த வித்தியாசத்துக்கும் இடையில அளவில வித்தியாசம் இருக்கு. எனக்குள்ள இருக்கிற அளவு வித்தியாசம் உங்களுக்குள்ள இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் அளவு எனக்குள்ள இல்லை. விசுவாச அளவு டிஃபரெண்ட் ஆகுது. ஆகவேதான் ரோமர் 12 மதியான சொல்லப்பட்டேன், அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட விசுவாச அளவின் படியே அவனவன் என்ன கடவுள். ஹலோ, நான் என்னத்துல பில்டப் பண்றது பாருங்க. சொந்த புத்தியில தேவோட வசனத்தை சொல்லி சொல்றேன். நமக்கு பகிர்ந்து அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட விசுவாச அளவின் படியே அவனவன் என்ன கடவுள். ஆகவே என்ன விசுவாசம் எந்த அளவு எப்படி இருக்குது என்கின்ற ஒரு ஒரு அறிவு எனக்குள்ள இருக்கணும் இல்லையா? ஹலோ, நான் சொல்றது இல்லை. நான் நல்லா கவனிங்க, முக்கியமான ஒரு காரியம் சொன்ன நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் என்னை குறித்து என்ன வேண்டிய அளவுக்கு மிஞ்சி என்ன கூட அது ஆபத்து. நல்லா விளையாட்டு அது அப்படி எண்ணுவதால எனக்கு எனக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அது மற்றவர்கள் மத்தியிலும் பாதிப்பை கொண்டு வரும். என்னை நான் எண்ண வேண்டிய அளவுக்கு மிஞ்சி எண்ணி காரியங்களை நடப்பிப்பதனால், காரியங்களை கதைப்பதனால் எனக்குள்ள மாத்திரம் பாதிப்பில்லை, அது மற்றவர்கள் மத்தியிலும், நம்முடைய கூடுகைகள் மத்தியிலும், நம்முடைய அக்கியங்கள் மத்தியிலும், உறவுகள் மத்தியிலும் கூட பாதிப்பை கொண்டு வரும் என்று உண்மையின்படியே நான் உங்களை சொல்றேன். ஆகவே நான் சொல்றேன், நாம் நம்மை குறித்த ஒரு சரியான எண்ணம், சரியான ஒரு அறிவு நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியம். நான் எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி என்றது ஆபத்து. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுது, அதை குறித்து ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஏசாய தீர்க்கதரிசி புத்தகம் சீக்கிரம் பாருங்க, 5வது அதிகாரம். கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க, நேரம் போச்சு. சுருக்கமா முடிவு பண்ணி உண்மையா யோசிங்க. 5:21 எல்லாரும் படுங்கம்மா, எல்லாரும் படுங்க பிளீஸ். ஏசாய 5:21 படி.
தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ.
திரும்ப படிங்க சத்தமா.
தங்கள் பார்வைக்கு ஞானிகளும்
தங்கள் பார்வைக்கு ஞானிகளும்
தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு
தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களாய் இருக்கிறவர்களுக்கு
ஐயோ.
அச்சோ அச்சோ அட்டா 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 யார் இந்த வார்த்தை சொன்னது? தேவாதி தேவன் சொல்றார். இப்ப என் வசனத்துக்கு நடுங்கிறவரையே நான் நோக்கி போப்பேன் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? இங்கதான் எனக்கு இருக்குது. இதுல படிக்கும் பொழுது நமக்குள்ள நாம நாம நம்முடைய எண்ணங்கள் என்ன கவனிங்க, நம்முடைய எண்ணங்களை தேவன் அறிவார், நம்முடைய நினைவுகளை தேவன் அறிவார். வேதம் சொல்லுது அவருடைய இமைகள், ஐயா அம்மா நான் சொல்றது கேளுங்க, நான் கதை முடிக்க பாருங்க. அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறியுதா? அப்ப நான் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரை எப்படி ஜெபம் பண்ணுவது தெரியுமா? ஆண்டவரே என் இருதயத்தை சுத்தமாக்க, நீர் என்னை சுத்தமாக்கும் அப்போது நான் சுத்தமாவேன், நீர் என்னை குணமாக்கும் அப்போது நான் குணமாவேன். ஏன் தெரியுமா? என்ற ஒரிஜினல் சுபாவம் இருக்குது பாருங்க, அது நல்லதில்ல, அது மாமிசமானது, அது சரியானதல்ல, அது உமக்கு பிரியமானது இல்ல. ஆகவே நீர் என்னை குணமாக்கும் என கவனிங்க. ஆண்டவர் சொன்னாரு, பி ஹோலி ஐ ஆம் ஹோலி, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க. இது ஒரு பக்கம். மறுபக்கம் ஐ வில் மேக் யூ ஹோலி, தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங், தட் இஸ் ட்ரூ, தட் இஸ் ட்ரூத், வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். சத்திய தெளிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை. நான் பரிசுத்தர் அதுபோல நீங்களும் பரிசுத்தராக சொன்ன அதே ஆண்டவர் திரும்ப என்ன சொன்னா தெரியுமோ, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். என்ன காரியமான, நாம் எல்லோரும் பிறப்பால கெட்டவர்கள், இதை நாம் எல்லாரும் ஒத்துக்கொள்வோம் என்று நம்புறேன். தேவன் அறிவார், நாம் எல்லாருமே பிறப்பால. என் தாய் துர்க்குணத்திலே என்னை கற்பம் தரித்தார், அது வேறு. நான் பிறக்கும் போதே அந்த குணத்துல தான் பிறந்தேன், இதனால மாற்ற முடியல. ஆனால் என்னை மாற்றுகிறவர், என்னை மாற்ற வல்லவர், என் குணாதிசயங்களை மாற்ற வல்லவர், என் வாழ்க்கையை மாற்ற வல்ல தேவன் எனக்குள்ள வந்துவிட்டபடியால் ஆவியாய் போன முறை நாம பார்த்தோம் இல்லையா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார், நீங்கள் அறியீர்களா? அறியீர்களா? இதுவும் ஒரு அறிவு. என்ன அறிவு தெரியுமோ, தேவ ஆவியானவர் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். ஒருவன் இதை கெடுத்தால் நான் அவனை கெடுவேன். இந்த அறிவு நமக்கு இருந்தால் தேவனுக்கு பயப்படுற பயன் நமக்கு இருக்குமே இல்லையா? நாம எங்க போனாலும் எதை செய்தாலும் நான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன தெரியுமோ, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது விளங்கத்தக்கதாக தேவ பயம் என்ன தெரியுமோ, தேவன் நம்மை பார்க்கிறார். இது உங்க எல்லாருக்கும் தெரியும். இரண்டாவது, தேவன் நம்மை கேட்கிறார், இது எல்லாம் தெரியும். மூணாவது, தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். Whatever anything in my heart, God knows everything. தேவன் பார்க்கிறார், தேவன் கேட்கிறார், தேவன் அறிகிறார். இப்போ உமக்கு மறைவாக எங்கே ஓடுவேன், அம்மா அப்பாவுக்கு மறைவாக எதையாவது செய்யலாம், ஸ்கூல்ல போய் ஸ்கூலுக்கு போறேன் சொல்லி போட்டு வேற எங்கேயும் போகலாம், அம்மா அப்பாவுக்கு தெரியாம கலாட்டாக்களை செய்யலாம், காரியங்களை செய்யலாம், அம்மா அப்பாவுக்கு மறைச்சாலும் ஆண்டவருடைய கண்களுக்கு மறைக்க முடியாது. அதான் நான் எடுக்க சொல்றது, உறங்காத கண்கள், தூங்காத கண்கள். யாருடைய கண்கள்? இஷ்டவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்க மூடாத கண்கள். நம்முடைய கண் தான் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தர வட்டி வட்டி முடிக்குது பாருங்க. ஆனா ஆண்டவருடைய கண்களோ உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, மூடுறதே இல்லை, பார்த்துட்டே இருக்குது. ஐயா அம்மா நான் சொல்றது சத்தியம், பிளீஸ். வளர்ந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே என்னையும் ஆண்டவர் நீர் என்னை காண்கிற தேவன், எல் ரோகி, நீர் என்னை காண்கிற தேவன். மற்ற ஊழியர்களுக்கு மறைக்கலாம், அல்லது மனைவிக்கு மறைக்கலாம், பிள்ளைகள உமக்கு என்னத்தை நான் மறைக்க முடியும்? உமக்கு மறைவாக எங்கே போவேன்? நீர் என்னை காண்கிறீர், நீர் என்ன நான் என்னத்தை கதைச்சாலும் நீ கேட்டுக்கிறீர். அது மாத்திரம் என்னத்தை நினைச்சாலும், ஆகவேதான் நான் சொல்றேன், ஹோலினஸ் வில் பி, அதாவது பரிசுத்தம் என்கின்றது இங்க இருந்து ஆரம்பமாக, இங்க இருந்து ஆரம்பமாக. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவார். ஏன் ஆண்டவர் எங்க இருக்கிறார்? இங்க இதோ இருதயத்தின் வாசப்படி நான் கதவை தட்டுறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை நான் உள்ளே எங்க தேவன் நம்முடைய இருதயத்தில் வாச, இது சத்தியம். அதே ஆலயத்தை ஆண்டவர் ஆசமா இருக்கிற அந்த ஆலயத்தை நாம் கெடுக்கலாமோ, அசுத்தப்படுத்தலாமோ? அசுத்தமான நினைவுகள், அருவறுப்பான கற்பனைகள், ஆபாசமான சிந்தனைகள், அச்சச்சோ, மனுஷனுடைய இருதயத்து நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்று கத்தர் கண்டு மனுஷனை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாப்பட்டார். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமோ? பூமியில் இருக்கிற அனைத்தையும் நான் நிக்கிறேன் பண்ணுவேன். மனுஷனுடைய இருதயத்து நினைவுகள் எப்பொழுதும் அசுத்தமாக இருக்கிறது, எப்பயும் அருவறுப்பாக இருக்கிறது, எப்பயும் ஆபாசமாக இருக்கிறது. அந்தகோ பரிதாபம், பரிதாபம், பொறாமைகள், எரிச்சைகள், கோபங்கள், பகை, வைராக்கியங்கள், துர்க்குணங்கள். பட் வெளியில ரொம்ப அழகாக இருக்கு. நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? கண்ணாடியில பார்த்திருப்பீங்கல்ல, 50 வருஷமா கண்ணாடியில பார்த்தால இன்று வரைக்கும் பார்த்துட்டே இருக்கிற பாரு, நல்லா பாருங்க. அத உண்டு உங்களையே பாருங்க. முதல்ல நம்ம பார்க்கணும், அதுக்கு பிறகு ஒன்றுமட்டா மற்றவங்களை பார்க்கறது நல்லது. கத்தரி சோதரி, நான் ஏன் அங்க போவேன்? நான் சத்தியத்துக்கு வரேன். என்ன காரியமான தேவையான பிள்ளைகள் அசுலத்தை கொஞ்சம் சித்தி. நம்ம மிஞ்சி நாம எண்ணக்கூடாது. எனக்கு எந்த அளவுக்கு என்னால ஊழியம் செய்ய முடியும் அந்த அளவோட நான் நிக்கணும். எனக்கு மிஞ்சி நாம் போகக்கூடாது. எனக்கு மிஞ்சி நாம் பிஹேவ் பண்ண இல்ல. ஆண்டவர் எனக்கு தெரியாத ஒன்றதை, தெரியாத ஒன்றை எனக்கு தெரிஞ்சது போற நான் பாஸ் ஆங்க செய்யக்கூடாது. மனுஷனுக்கு வேணுமெண்டா நடிச்சிட்டு போகணும். அப்ப ஆண்டவருக்கு எப்படி நடிக்கிறது? ஆண்டவருக்கு எப்படி மாயமாலம் பண்றது? எந்த அளவு என்ன, எந்த கெப்பாசிட்டி என்ன? அது மாத்திரம் இல்ல, நேரம் இப்ப சொல்ற கவனிங்க, உன்னை நீ சரியாக அறிஞ்சு கொள்ளணும், என்னை நான் சரியா அறிஞ்சுக்கோ. நல்லா கவனிங்க, என்னுடைய பலம் எது, என்னுடைய பலவீனம் எது என்பதை நான் அறிஞ்சு கொள்ளணும். ஹலோ தேவ பிள்ளைகள், என் நான் எதுல பலமாக இருக்கிறேன், எதுல பலவீனமாக இருக்கிறேன், அப்பத்தான் பலவீனமான ஏரியாக்களை நம்மளை பாதுகாக்க முடியும். அதை விட்டுட்டு கத்தர் பார்த்துக்கொள்ள பாருங்க. இதை நான் சொல்றது, ஏதோ ஒரு நம்ம எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மாதிரி போயிடக்கூடாது. நீயும் மாமிசத்தில் இருக்க, நானும் மாமிசத்தை, எல்லோரும் நாம தவறுறது. நான் ஒன்னு தப்பு செய்யவே மாட்டேன். நாம் என்னங்க வானத்திலிருந்து விழுந்திருக்கிறோமா? நானும் தவறுறதுக்கு இடம் இருக்குது. நாம பின்ன தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. We are still in flesh and blood. We cannot deny that. We cannot refuse it. எங்க பலமாக இருக்கிறேன், எங்க பலவீனமாக இருக்கிறேன், இதை நான் என்னை குறிச்சு நான் சரியா அறிஞ்சாத்தா பலவீனமான ஏரியாக்களை என்ன பாதுகாத்துக் கொள்ள முடியும். பில்டப் பண்ற கவனிங்க, சிம்சோன் பராக்கிரமசாலி, அவன் செஞ்சிருக்கிற அற்புதமான காரியங்களை படித்தால் பார்த்தா மெய்சிருக்கும் பாரு. நசரே விரதம், அட்டா அட்டா அட்டா, பிறந்ததுல இருந்தே நசரே விரதம். தேவனுடைய பலம் அவனுக்கு ஆச்சரியமாய் கிரிய செஞ்சது. மகா பராக்கிரமசாலியாகி அவனோ குறிப்பிட்ட ஒரு காரியத்துல ரொம்ப பலவீனமாக இருந்தா. அதான் உங்களுக்கு தரையுமே, தான் அதுல பலவீனமாக இருக்கிறேன்னு தெரிஞ்சும் திரும்ப 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 அதே காரியத்துல போய் அகப்பட்டான் பாரு. இப்ப நான் குடியில, நான் ஒரு அட்கஹோலிக்கா இருந்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அட்கஹோலிக்காக இருந்து ஏசன்னு அட்கஹோல் இருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். ஆனா எனக்குள்ள அந்த பலவீனம் இருக்குது. அவ நான் என்ன செய்யணும்? அதுல இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு என்ன நான் முயற்சிக்கிறேன், விளைக்கணும். அடுத்து நான் ஒரு செயின் சிமோக்கராக இருந்துக்கலாம். அப்ப நான் இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்க அதுல இருந்து விடுதலையாக இருக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யறேன்? அதுல இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு நான் முயற்சிக்கிறேன். அது போல இந்த ஸ்பின்னர் சொல்ற ஸ்பீல், ஸ்பீல் கேம்பிளிங், அதுல சில பேருக்கு வாழ்க்கையே அதுக்குள்ள. இதனால காரியங்கள் கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டிருக்கு. என்ன காரியம், என்ன கருமான கவனிங்க, சில பேர் அதுக்கு அதுல இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டது விடுதலாக்கிட்டோம், விடுதல் தந்திருக்கல. அதை குறித்து இப்ப நம்ம எங்க பலவீனமாக இருக்கிறோம் என்பதை நாம அறியணுமே, அப்பதானே நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். பாதுகாத்துக் கொள்ள முடியும். நோயிங் அபவுட் யுவர் செல்ஃப், பி எ பேலன்ஸ் கிறிஸ்டியன் டு பிளீஸ் யுவர் காட் ஹூ ஹஸ் கால்ட் யூ. Don't forget it. Keep it in your mind deeply. இதை முடிக்கிறீங்களா? மூன்றாவது கடை நேரம் போறோம். மூன்றாவது என்ன தெரியுமா? Knowing about your foe. உன் எதிரியை அறிஞ்சுக்கொள். இங்க பாருங்க, முதலாவது நம்ம தேவன் அறியணும், ரெண்டாவது நம்ம நாம் அறியணும், மூன்றாவது நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிரி இருக்கிறார். இட்ஸ் அ காமன் ஃபோ. நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிரி, அதான் பிசாசுன்னு சொல்றோமே. இப்ப அவர் என்ன செய்யறா என்றதை குறிஞ்சி விபரிகளா இருக்கிற கொஞ்ச நேரம் தான் படிங்க. 1 பேதுரு 5 அதிகாரம் 8 எல்லாரும் படிங்கம்மா. கொஞ்சம் நான் முடிக்கிறேன், கெதியா முடிக்கிறேன். 1 பேதுரு 5 அதிகாரம் 8 படி.
தெளிந்த புத்தி உள்ளவளா இருங்கள்.
இங்க பாருங்க என்னவா இருக்கிற சவுண்ட் மைண்ட், தெளிந்த புத்தி. அட 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 அட, ஆவிக்குரியவர்களுக்கு தெளிந்த புத்தி இருக்கணும் என்று வேதத்துல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. தேவையில்லாத புத்தி இருக்கக்கூடாது, ஆனா தெளிந்த புத்தி நமக்கு இருக்கணும். தெளிந்த புத்தியுள்ளவளாக இருக்கள். படி,
விழித்திருங்கள். ஏனெனில்,
ஏன் தெளிந்த புத்தியா இருங்கள், ஏன் விழித்திருங்கள். அம்மா ஐயா நான் சொல்ல கொஞ்சம் முழிச்சிருங்க, நித்திர பண்றாதீங்க. ரைட், பாருங்க கொஞ்சம் என்ன, தெளிந்த புத்தியுள்ளவளாக இருங்கள், விழிச்சிருங்கள். ஏனெனில்
உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்,
கெட்சிக்கிற சிங்கம் போல். கெட்சிக்கிற சிங்கம் இல்ல, ஹலோ, சிங்கம் இல்ல, சிங்கம் போல. இங்கதான் வித்தியாசத்தை புரிஞ்சு, பிசாசு சிங்கம் இல்ல, பிசாசு சிங்கம் இல்ல, சிங்கம் போல நடிப்பான், ஒழுங்கிறது போல நடிப்பான். ஆனா விழுங்க முடியும், ஏன்னா அவன் தான் பல்லில் எல்லாத்தையும் ஆண்டவர் உடைச்சிட்டார், பாரு தலையை நசுக்கிட்டார். அவன் அப்படி சத்தப்பட வருட்டும், ஆனா அவன் பல்ல எல்லாத்தையும் ஆண்டவர் கலத்தி போட்டார். ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தி உள்ளவளாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்
சிங்கம் போல்,
கெட்சிக்கிற சிங்கம் போல்.
எவனை விழுங்கலாமோ என்று,
வகை தேடி சுத்தி திர்றான். இங்க பாருங்க, சுத்தி திர்றான். அட்ட அட்ட அட அட, இந்த அறிவு உனக்கு இருக்கணுமாமா ஐயா, எனக்கும் உனக்கும் இருக்கும். ஒருத்தர் சுத்தியே திர்றான், என்னத்துக்கு சுத்தி திர்றான், உனக்கு நன்மை செய்ய சுத்திடுறான். இல்ல, உன்னை கெடுக்கிறதுக்கு, உன்னை பாவத்துல தள்ளுறதுக்கு, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை உடைக்கிறதுக்கு, உன்னை நல்லொழுக்கத்தை கெடுக்கிறதுக்கு, உனக்கு இருக்கிற நன்மைகளை திருடுவதற்கு ஒருத்தர் சுத்தியே திர்றான். ஆனா அவனை உன்னால பார்க்க முடியாது. தேவன் ஆவியாக இருக்கிறது போல பிசாசு ஆவியாக இருக்கிறான் பாருங்க. ஆவது நாம பார்க்க முடியாது, ஆனா நம்ம வேதத்துல ஆண்டவர் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுறாரு, ஒருத்தர் சுத்தியே திர்றார். யாரு அவன்? நம்முடைய எதிராளியாக பிசாசு. ஆகவே இந்த அறிவு நமக்குள்ள இருக்கணும் பாருங்க. உன் எதிரியை குறித்த ஒரு அறிவு. ஸ்டாண்டிங் இன் பேட்டில் கிரவுண்ட். இங்க பாருங்க, நாம ஒரு யுத்த களத்துல நிக்கிறோம். விரும்பினோமோ விரும்பலையோ, அறிந்தமோ அறியவில்லையோ, சொல்றீங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பிசாசுக்கு விரோதமான ஒரு போராட்டம். ஆவிக்குரிய வாழ்வு என்பது, விசுவாச வாழ்வு என்பது, தேவனோடு நடக்கிற வாழ்வு என்பது பிசாசுக்கு விரோதமான ஒரு போராட்டம். ஆகவே இந்த போராட்டத்தில் நாம் ஜெயிக்கணும். அதற்கு நமக்கு விசுவாசம் அவசியம் என்று கீழே இருக்கிற வசனத்தில் வாச நமக்கு தெரியும். ஆனால் இப்ப நான் சொல்ல வர காரியம் என்ற, உங்கள் எதிராளியாகிய பிசாசு. ஆகவே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் நமக்கு எதிராளி இல்லை. அம்மா ஐயா நான் சொல்றத கேளு, உங்க சொல்ற ஒருவர் சிலர் நமக்கு பிடிக்காம இருக்கலாம். இட்ஸ் ஓகே, எல்லாரும் நமக்கு பிடித்தவளாக இருக்க முடியாது, நாமும் எல்லாருக்கும் பிடித்தவளாகவும் இருக்க முடியாது. அது தேவ பார்த்துக்கொள்வோம். ஆனா நம்ம வழிகளை சரியா படுத்திக்கணும், கத்துறதை பார்த்துக்கொள்ள. ஆனால் நமக்கு பிடிக்காதவங்க எல்லாரும் பிசாசு நாம நினைச்சிடக்கூடாது. நமக்கு பிடிக்காதவங்க எல்லாரும் எதிரிகளாக நாம நினைச்சிடக்கூடாது. எனக்கு சேர்த்துதான் பிரசவம் பண்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கு பிடிக்காதவங்களை நான் எதிரியாக நாம் பார்க்க கூடாது. அவர்களை பிசாசு போல நாம பார்க்க கூடாது. ஒருவேளை அவர்களை குறைவு இருக்கலாம், தவறு இருக்கலாம், இன்றைக்கு இருந்தா நாளைக்கு திருந்தலாம். காட் நாஸ் எவ்ரிதிங். விழுந்தாலும் விழுந்திருந்தாலும் கத்தரவனுக்கு உத்தரவாதி என்று பைபிள் சொல்றது. நீயும் நானும் நியாயம் தீர்க்க முடியாது. கத்தரை காட் நாஸ் எவ்ரிதிங். இப்ப என்ன கவனிங்க, எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளை நான் சொல்றதை கவனிங்க. நாம சுத்தி ஒரு சிந்திச்சே இருக்கிற யாரு, பிசாசு. உங்களை கெடுக்க, உங்களை பாவத்தில் தள்ள, தேவரோடு இருக்க ஐக்கியத்தை கெடுக்க, சோர்வை உண்டாக்க, நம்மளை பின்வாங்கி செய்ய, அநேகர் பின்வாங்கி போயிட்டாங்க. ஸ்பிரிட் ஆஃப் பேக்ஸ்லைட். இவனுக்கு அவனுக்கு பின்மார்க்கத்தின் ஆவி அவங்களை பின்ன தள்ளிவிட்டா பாருங்க. இன்றைக்கு பலர் இருந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. எனக்கு அருமானவர்களே, இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. ஆபத்தான கவனிங்க, நிக்கிறோம் விழுந்து போகாதபடி ஜாக்கிரதை கடவுள் சொல்லி வேத சொல்றது. கரிமான தேவன பிள்ளை நான் சொல்றது கவனிங்க. சுத்தி திடுறாங்க யாரு, உங்கள் எதிராளியா பிசாசு. அவன் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரு எதிரி இருக்குது, அது பிசாசு. அந்த சாத்தானுக்கு அந்த பிசாசுக்கு சுத்தி தான் ஏராளம் அசுத்த ஆவிகள் இருக்குது. அவன் பெரிய ஏஜென்டாக இருந்து அநேக அசுத்த ஆவிகளை வச்சு ரன் பண்றான். ஆகவேதான் எபிசிக்கிறது வாசிக்கணும், என்ன வானம் மண்டலத்தில் அசைபாடுற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. சாத்தான் பிசாசோடு மாத்திரம் இல்ல, அவனுடைய படை கூலிப்படையாக இருக்கிற அநேக அசுத்த ஆவிகள் இருக்கு பாருங்க, இவைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. சாகும் வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு. 80 வயசு வரை ஒருவேளை நான் வாழ்ந்தாலும் 80 வயதிலும் எனக்கு போராட்டம் இருக்குது. ஏனென்றால் நான் ரத்தத்திலும் மாமிசத்திலும் இருக்கிற பிசாசு உயிரோடு இருக்கிறான். ஆகவே நமக்கு ஒரு எதிரி உண்டு, அவன் நம்ம சுத்தி சுத்தியே திருறான். இது மாத்திரம் இல்ல, இந்த பிசாசை குறித்து இயேசு கிறிஸ்து யோவான் 10:10 சொல்லும் பொழுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று, வேறொன்றுக்கு வரான் என்று இயேசு அவன் கோலத்தை அவன் வடிவத்தை உரிச்சு காட்டுறார். வாழப்பழுத்து உரிச்சு உடிச்சு வடிவாக காட்டுற பிசாசு எப்படிப்பட்டவன், திருடுகிறவன் ஐயா, அவன் கொல்லுகிறவன், அவன் அழிக்கிறவன், அவன் கெடுக்கிறவன். இயேசு கிறிஸ்து தெளிவாக அவனை கூட சொல்லியிருக்கிறார். என்னத்தை திருடுறா, உங்க குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறார். என்னத்தை திருடுறான், உங்களுடைய குடும்ப அன்பு ஐக்கியத்தை கெடுக்கிறான். அவன் என்னத்தை கெடுக்கிறான், உங்களுக்கு உங்களுடைய நட்பேரை கெடுக்கிறான். அவன் என்னத்தை கெடுக்கிறான், உங்களுடைய அபிஷேகத்தை கெடுக்கிறான். அவன் என்னத்தை கெடுக்கிறான், உங்களுடைய அழைப்பு திருடுறான். இப்படி நான் சொல்லிட்டே போகிறேன், எனக்கு அனுமான் என்றால் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வாரா. ஆகவே கவனமாறு, உன் எதிரியை குறித்து கவனமாறு. உன்னை சுத்தி பிசாசு சுத்திட்டே இருக்கிற தம்பி தங்கச்சி வாழ்வு பிள்ளைகள் அம்மா மாறு அக்கா மாறு இப்ப வளர்ந்தவனுக்கு சொல்ல ஓட்டு, நாம சுத்தி உங்களை சுத்தி என்ன சுத்தி பிசாசு நம்முடைய எதிரி சுத்திட்டே இருக்கிறான். அவனுக்கு ஏராளமான அசுத்த ஆவிகள் அவனுடைய ஏஜென்ட்களை வச்சு பல காரியங்கள் நடத்துறான். பல பேரை விழுத்திட்டான், பல பேரை விழுத்துறதுக்கு முயற்சி செய்யறான். நீயோ தேவோட மனுஷனே ஓடு, இவைகளை விட்டு பாடு. பரிசுத்தவான்கோடு இருக்க ஐக்கியத்தை காத்துக்கொள், சபையோடு இருக்க ஐக்கியத்தை காத்துக்கொள், ஆண்டவர் இயேசுவோடு இருக்கிற ஐக்கியத்தை காத்துக்கொள், பிதாவாகிய தேவனோடு இருக்க ஐக்கியத்தை காத்துக்கொள். அல்லது போனால் நம்முடைய முடிவு. யோபு 1 அதிகாரத்தில் பிசாசு குறித்து சொல்லப்பட்டது. அவனை குறித்து எங்கேருந்து வருகிறான், தேவ சன்னிதானத்தை நிற்கிறான். இதை உங்களுக்கு தெரியுமா, பிசாசுக்கு தேவ சன்னிதானத்துக்கு போறதுக்கு முடியும். Do you believe it? சாத்தானுக்கு தேவ சமூகத்துக்கு போறதுக்கு முடியும், ஆனா அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, அதுக்கு போற அவங்க போகல. சொல்ற கவனிங்க, இப்ப தேவ புத்திர தேவ சமூகத்தை நிற்கும் போது சாத்தானு வந்து நிற்கிறோம். அப்ப ஆண்டவர் கேட்டா எங்கேருந்து வருகிறாய், அது என்ன சொன்னா தெரியுமோ, உலகெங்கும் இதெல்லாம் நேரம் பற்றி கூட படிக்கிறேன், உலகெங்கும் சுத்தி சுத்தி சுட்டி தெரிஞ்சு வார. என்னத்துக்கு சுத்தி திறான், அவன் இவன் என்ன செய்யறான், எங்க போறான், எங்கு சுத்தி தெரிஞ்சு வருகிறேன். அப்ப பிசாசுட ஒரு சாயல் என்ன தெரியுமோ சொல்லுங்க, சுத்தி திடுறது. யா எங்க போறீங்க, சும்மா போறேன், நோக்கம் இல்லாத தெரி அலைகிறது. அலை சும்மா கேளுங்க, இந்த சும்மா நோக்கம் இல்லாம அலைஞ்சு அலைஞ்சு திரிகிறாக்களே நீ கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அவங்க பக்தியா இருக்க மாட்டாங்க. பிளீஸ், பக்தியா இருக்கல, ஏன்னா அவள் தீநாள் ஊரை சுத்தி பார்க்க போய் நடந்தது என்ன தெரியுமா, எல்லாத்தையும் பார்த்தா அவங்க பிடிச்சு போய் அலங்கொலப்படுத்திட்டு போ. நீ அம்மாட போயிருக்கலாம் தானே, அட அப்பாட போயிருக்கலாம் தானே, உனக்கு தெரியாதா, புது ஊருக்கு வந்திருக்கிறாய், தனியா போன என்ன நடக்கும்னு சொல்ல தெரியாதா, அந்த அறிவு உனக்கு இல்லையா போயிட்டு, உன்னை காத்துக்கொள்ள தெரியாதா. நான் அவளுக்கு பேசல, இங்க இருக்கிறாங்களுக்கு பேசுறேன், தீநாள் அவள் தான் இல்லையே, அவ எனக்கு ஒரு கட்டுப்பாடு தேவையில்லை, நான் போறேன், எனக்கு இப்படிதான் செல்லா செலுத்தினா நல்லது இல்லை, நல்ல அடையாளம் இல்லை. இட் பி அண்டர்ஸ்டாண்ட் இந்த காரியமான தேவட பிள்ளைகளை நம்ம முடிக்கல. முதலாவது நம் தேவனாய் கத்தரை அறிந்துக்கோ, நீ சரியும் போடுது. நம்பர் 2 ஒன்னே அறிந்துக்கோ, நம்பர் 3 உன் எதிரி அறிந்துக்கோ, அப்பொழுது நாம் ஒரு சபலில் கிறிஸ்தவனாக இருக்க முடியும். ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். எல்லாரும் நாம் எழுதி போறோம். ஸ்தோத்திரம்.